நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு யோகி சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் சன்வந்திரி போயூர் கோராக்கார் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கார் மயூரங்குதம்பை திருவண்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருளம் முயவே ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாய இன்று புதன்கிழமை சத்சங்கம் வழமை போல மற்றைய சங்கங்களுக்கு உலகளாவிய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமூர்த்த சத்சங்கமாக அமையும். இந்த சத்சங்கத்தில் வழமை போல் பாபாஜியின் தெய்வீய குரலிலிருந்து சில பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். சாதகர்கள் எல்லோரும் தியான முத்திரை போட்டு கண்களை மூடிக்கொண்டு உள்வாங்குங்கள். பல அரிய செய்திகள் உங்களுக்கு இந்த வாசிப்பில் இருந்து கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 172, 173, 174. வியாசர் சொன்னதை விநாயகர் அருணாசல மலையில் எழுதினார். புறவிகளுக்கு காரணமான மாயையை நீக்கி உயர்ந்த சிரத்தையை காப்பாற்று. இது விநாயகருக்குரிய பிரார்த்தனை. வேதாந்தத்தை காப்பாற்ற அவர் அருள் வேண்டப்படுகின்றது. உள்ளது 40 என்ற நூல் ஆத்மாவை பற்றி 40 பாடல்கள் கொண்ட நூல். உள்ளது என்பது ஆத்மா அல்லது சத்து. உண்மையும் இருப்பும் வேதாந்தத்தில் ஒன்றே. இல்லாததற்கு இருப்பில்லை, இருப்பது அழிவதில்லை என்கின்றது பகவத்கீதை. இருப்பதாகிய எழுவாய்க்கு நாம் பயனிலை சேர்க்கின்றோம். உடல் இருக்கின்றது, குதிரை இருக்கின்றது என்கின்றோம். ஆனால் தத்துவ நோக்கில் இருப்பு மட்டுமே உண்மை. எல்லா முடிவுக்கும் அதுவே எழுவாய். இவ்வாறு மேல நாட்டு கருத்தியலாளர் கூறுவர். மனிதன் பகுத்தறிவு உடையவன் என்பதை மனிதன் பகுத்தறிவு உடையவன் என்பதே உண்மை என்று கூறலாம். இவர்கள் கூற்றுப்படி இருப்பு என்பது ஓர் உண்மை அன்று. உண்மையின் ஒரு தோற்றம், உண்மையின் ஒரு வகை. ஆனால் வேதாந்தமோ இருப்பு என்பது தோற்றமும் இல்லை, ஒரு வகையும் இல்லை என்கின்றது. அதுவே உண்மை என்கின்றது. செயல்படி நிலையில் அதை தவறாக பயனிலை ஆக்குகின்றோம். இருப்பு மட்டுமே உண்மை. உடல், வீடு போன்றவை வெறும் தோற்றங்களே. தத்துவமசி பற்றி பேசும்போது சாந்தோக்கிய உபநிடத பகுதியில் இருப்பு மட்டுமே முதலில் இருந்தது, அது இரண்டற்ற ஒன்றாக இருந்தது என்பது காணப்படுகின்றது. ஒன்றாக இருந்தது என இறந்த காலம் உபதேசத்திற்காக கூறப்பட்டது என்கின்றது பஞ்சதசி. இருப்பிற்கு வெளியுறவும் கிடையாது, அக வேறுபாடும் இல்லை என்பதை உணர்த்தவே இப்பகுதி கூறப்படுகின்றது. அதற்கு எதனோடும் தொடர்பில்லை, எதனோடு ஏதும் தொடர்பு கொள்ள முடியாது, அதனோடு ஏதும் தொடர்பு கொள்ள முடியாது. உண்மை என்பது முழுமையானது, அதனை தொடர்புகளால் கட்டுப்படுத்த முடியாது. அதை கட்டுப்படுத்துதல் என்பது ஓர் எல்லைக்குள் அதனை கொண்டு வர முயல்தல் ஆகும். அதற்குள் எந்த வகையும் கிடையாது. இருப்பே உண்மை என்று வேதாந்தம் பேசும்போது அது சச்சிதானந்தத்தையே பேசுகின்றது. சத்து, சித்து, ஆனந்தம், அத்துவிதம் ஆகியவை சேர்ந்ததே உண்மையாம். நான், நீ என்பன வெறும் தோற்றங்களே. ஆத்மா மட்டுமே இருக்கின்றது, அதுவே உள்ளது என்கின்றது. முழுமையின் அத்துவிதத்தன்மை உலகின் உண்மையினால் ஜீவ, பிரம்ம, ஐக்கிய ஆகியவை அத்துவிதத்தில் உண்மையை குறிக்கும். அத்துவித அனுபவத்தை விளக்கும் ரமண மகரிஷியின் உள்ளது நாற்பது ஓர் சாத்திர நூல். சங்கரரிடமிருந்து ரமணர் வேறுபடுவதை அந்நூல் காட்டுவதாக கூறுவது ஏற்புடையதன்று. எல்லா கருத்துக்களும் அவருக்கு ஒன்றே என்பதும் ஏற்கத்தக்கது அன்று. அவரது நூல் அத்துவித சாதனையாளர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதும் கொள்ளத்தக்கது அன்று. அத்துவிதம் என்பது ஒரு கொள்கை அன்று, கோட்பாடுகளின் மகுடம். மற்ற நோக்குகள் அத்துவிதத்தை எதிர்த்தாலும் அது எக்கோட்பாட்டுக்கும் எதிரி அன்று. அத்துவிதம் என்ற சொல்லில் உள்ள ஆனா என்பது இரட்டையை மறுப்பதை குறிக்கின்றது. சங்கரருக்கு முன் வாழ்ந்த கௌடபாதர் இந்த தத்துவ அமைப்போடும் எந்த தத்துவ அமைப்போடும் சண்டையிடவில்லை. பன்மைவாதிகளை தங்களுக்குள் முரண்பட்டு நிற்க அத்துவிதம் யாரோடும் முரண்படவில்லை. எல்லாவற்றிலும் உள்ள உண்மையை அது ஏற்கின்றது, ஆனால் அவை முழுமையானவை அல்ல என்கின்றது. நோக்கு முழுமை பெறாத போது பகைமை எழுகின்றது, முழு உண்மையும் உணரப்படுகின்றது. பகைமை இருக்க முடியாது, இதுவே ரமண மகரிஷியின் உபதேசம். நாற்பது பாடல்களின் மூலம் மகரிஷி நமக்கு அத்துவித அனுபவத்தை உணர்த்துகின்றார். இருப்பை காட்டிலும் வேறு உணர்வு உண்டா? இருப்புண்மை இதயத்தில் இருக்கின்றது. இருப்புண்மையை இதயம் அதை எப்படி அறிவது? இதயத்தில் அதுவாகவே இருப்பதே அதனை அறிதலாம். காப்பு செய்யலோடு நூலை ஆரம்பிப்பது மரபு. அப்போதுதான் நூல் தடைபடாமல் முழுமை பெறும் என்பது நம்பிக்கை. நூலின் முதலிரு பாடல்களுக்கும் நாற்பது என்ற எண்ணிக்கையில் சேராது, மங்களச் செய்யுளாக அமைவன. மங்களச் செய்யுள் உருவமுள்ள கடவுளுக்கு செய்யப்படும் பிரார்த்தனையாக அமைய வேண்டும் என்பதில்லை. நிற்குணப் பெரம்பொருளை நினைப்பதாகவே அமையலாம். அத்துவித வேதாந்தத்தின்படி இறுதி அனுபவத்தில் கடவுளும் கடக்கப்படுகின்றார். அதனால் அத்துவிதத்தில் கடவுளுக்கு இடமே இல்லை என்பதில்லை. ஆதிசங்கரர் பல தெய்வங்களுக்கு துதிப்பாடல்களை பாடியிருக்கின்றார். அவற்றில் பக்தியும் நன்கு வெளிப்படுகின்றது. வழிபடுவோர் வழிபடும் பொருள் உறவே எல்லாவற்றிலும் சிறந்த உறவாகும். ஆனால் இறுதியில் இந்த உறவும் கடக்கப்படுகின்றது என்கின்றது அத்துவிதம். இதுவே மிக உயர்ந்த உறவு. அதிகமானது குறைய முடியாது. அத்துவிதம் என்பது வழிபாட்டை கடந்தது. அது நாஸ்தீகமோ கடவுள் மறுப்போ அன்று. முதல் மங்களச் செய்யுளில் ரமணர் ஈஸ்வரனை பற்றி பேசும்போது அத்துவிதத்தில் வழிபாட்டை காண முடிகின்றது. அத்துவித அனுபவத்திற்கான ரமணரின் சான்றினை இங்கு பார்க்கலாம். முதல் செய்யுளில் உண்மை உள்ளது, இருப்பின் விழிப்புணர்வு என்று கூறப்படுகின்றது. அது இதயம் என்றும் அழைக்கப்படுகின்றது. அதை தியானிப்பது நமது இயல்பை வெளிப்படுத்தும். இரண்டாவது செய்யுளில் மரண பயம் போக்கும் மகேஸ்வரன் குறிக்கப்படுகின்றார். காரணமின்மை இந்த செய்யுளில் பேசப்படுகின்றது. இப்போது முதல் மங்களச் செய்யுளை காண்போம். உள்ளதை தவிர வேறு பொருள் இல்லை என்று இந்த செய்யுள் தொடங்குகின்றது. அனுபவப் பொருள் எல்லாம் வெறும் தோற்றமே. தோற்றமுள்ளவற்றில் மாறாது இயங்குவது உண்மை. இருப்பே உண்மை என்கின்றது. வேதாந்தம் சத்தும் சத்து என்பது சத்தியம் என்பதும் முக்காலத்தையும் கடந்து சத்து என்பது என்றும் அழியாது. அது முழுமையானது, காலாதீதமானது. உண்மை என்பது வெறும் இருப்பு மட்டுமே அன்று, அது சித்து அல்லது விழிப்புணர்வு ஆகும் என்கின்றது. உண்மையை நமக்கு அந்நியமாக கருதுவது ஏமாற்றுதலிலும் நாஸ்தியத்திலும் முடியும். பொருள் முதல்வாதம், இயற்கைவாதம் போன்றவை தோற்பதற்கு காரணம் அவற்றை அறிய அறிவுணர்ச்சி தேவை. உண்மையை கருத்துக்களோடு ஒருமைப்படுத்துவதும் தவறு, அதுவும் தோல்வியை தரும். உண்மை என்பது ஜடமும் அன்று, கருத்து குவியலும் அன்று, அது சத்தும் சித்தும் ஆகும். இது ஓர் உணர்வு. வேறு வார்த்தைகளில் சொன்னால் உண்மை என்பது தூய இருப்பு, தூய உணர்வு ஆகும். அருணை முனிவர் உண்மையை இதயம் என்கின்றார். ஏனெனில் உண்மையின் இருப்பிடம் இதயம். அது மார்பின் வலப்பக்கம் இருவிரல் தள்ளி இருக்கின்றது. நம்மை அடையாளம் காட்ட நாம் விரலால் அந்த இடத்தைத்தான் தொடுகின்றோம். உண்மை உணர்வு இதய வழியில் தான் உண்டு என்கின்றார் அருணமுனிவர். உடல் உணர்வில் அடிப்படையில் இது பொருந்தும். ஆன்மா இதய மையத்தில் அனுபவமாகின்றது. அவ்விதயத்தில் உலகியல் மற்றும் மன அனுபவம் ஆகியவை இல்லை. அந்த மையத்தை எவ்வாறு தீர்மானிப்பது? தியானிக்க அது நமக்கு அந்நியமாக இல்லையே. அறிபவன், அறிபொருள் என்ற உலகியல் வேறுபாடு இங்கு பொருந்தாது. அதுவாகவே கருத்து அதனை உணர அது அதுவாகவே இருந்து அதனை உணர வேண்டும். தானாயிருத்தலே தன்னை அறிதலாம் என்பதாகும். அது நமது இயல்பு என்பதை உணர வேண்டும். உலகியல் செயல்பாட்டில் எழுவாய் பயனிலை என்ற வேறுபாடு உண்டு, ஆனால் முழுமையில் அது இல்லை. அதை அறிய அதுவாகவே ஆக வேண்டும். நாம் அதில் நின்று வேறல்லர் என்பதை உணர வேண்டும். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நமோ. இன்று மூன்று பக்கங்கள் தான் படிப்பதாக எண்ணி இருந்தேன். அதே போல் மூன்று பக்கங்கள் தான் வாசித்திருக்கின்றேன். இதில் முழுமையாக அத்துவிதம் பேசப்படுகின்றது. நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் தவழ்கின்றோம். ஆனால் அத்திவிதமும் வேதாந்தத்தில் ஒரு பகுதி. அதை பற்றிய சிறு விளக்கங்களை பாபாஜி தன்னுடைய புத்தகத்தில் கொடுத்திருக்கின்றார். அத்திவிதத்தை பற்றி மேலும் அறிய விரும்புபவர்கள் அதை மீண்டும் மீண்டும் வாசித்தீர்கள் என்றால் ஓரளவு புரியும் அத்திவிதம் எதை கூறுகின்றது என்பது. ஏன் நான் இன்றைய வாசிப்பை மூன்று பக்கங்களுடன் முடித்தேன் என்றால், இந்த வெள்ளிக்கிழமை எங்களுடைய குரு யோகி ராமையா அவர்களுடைய சமாதி தினம், ஜூலை 12. ஆகவே அந்த சமாதி தினத்தில் எங்களுடைய யோகி ராமையாவை, எங்களுடைய சாதகர்கள் எல்லோரும், உங்களுடைய சாதனையை உங்களுடைய வித்யா குருவாகிய யோகி ராமையாவுக்கு நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் எல்லோரும். அது மாத்திரமல்ல, இன்றையான் சத்சங்கத்தில் அவரை பற்றிய சிறு விடயங்களை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பார்ப்போம். யோகி ராமையா அவர்கள்தான் எங்களுக்கு இந்த கிரியா யோகத்தை வித்திட்ட வித்யா குரு. அவரின் கீழ் பல குருமார்கள் இந்த கிரியா யோகத்தை இந்த உலகத்தில் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஆகவே இந்த கிரியா யோகம் என்பது பாபா இந்த நான்காவது முறையான கிரியா யோகம். இது நான்காவது தடவை பாபாஜி இந்த உலகத்திற்கு வந்து கொடுத்த கிரியா யோகம். சிவயோகத்திலிருந்து வந்த சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட யோகம் என்று பாபாஜி எங்களுடைய வித்யா குரு யோகி ராமையாவர் அவர்களுக்கு இதை முழுவதுமாக சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். 1952 2-3 வருடங்களுக்கு இமயமலைச்சாரலில். ஆகவே இந்த யோகம் அவ்வளவு புனிதமான யோகம். இது நான்காவது முறையாக பாபாஜி உலகத்திற்கு வந்து பாமர மக்களுக்கு இந்த யோகம் செல்ல வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டே, இந்த உலகியலில் இருந்து கொண்டே இந்த யோகத்தை செய்ய வேண்டும் என்று பாபாஜியின் அருள்வாசியினால் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட வரப்பிரசாதம், அதை பிச்சை என்றே சொல்லுவேன் நான். ஆகவே அந்த யோகம் முழுமையான குண்டலினி பிராணயாமத்தை உள்ளடக்கிய யோகம். அதன் மூலம் அதி உயர் நிலையாகிய பாபாஜியின் நிலையை எல்லோரும் அடையலாம், ஸ்வரூப சமாதி. அந்த நிலையைத்தான் பாபாஜி எட்டினார் இந்த நான்குடல் பயிற்சிகள் மூலமாக. அந்த நேரம் அவருக்கு இந்த பயிற்சிகளை கொடுத்தது பிராணயாம பயிற்சியை அகஸ்திய மாமுனியும் தியானம் மற்றது ஞான பயிற்சிகளை போகச்சித்தரும் கொடுத்தார்கள். அகஸ்தியரிடமிருந்து பாபாஜி அவர்கள் குற்றாலத்தில் இதை பயின்றார். போகச்சித்தரிடமிருந்து கதிர்காமம் இலங்கையில் இந்த தீட்சையை பெற்றுக்கொண்டார். இந்த இரண்டு தீட்சைகளையும் வைத்து அவர் தன்னுடைய சொந்த முயற்சியினால் 16 வயதினிலே இமயமலை சாரலிலே சென்று இதை 1 வருடத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக பயிற்சி செய்து இதன் அதி உயர் நிலையான சொரூப சமாதியை எட்டினார். தன்னுடைய உடலை உதறினார் அதன் மூலம் அணுக்களாக. ஆகவே அது அதி உயர்ந்த சமாதி நிலை. அது இந்த கிரியா யோகத்தால் கிடைக்கப்பெறும் நிலை. அதற்குரிய இன்னொரு பெயர் மரணமில்லா பெருவாழ்வு. அவர் இறக்கவில்லை, உடலை களைந்தார் அணுக்களாக. அதுதான் சொரூப சமாதி. ஆகவே அப்படியான மகான் எங்களுக்கு இந்த பிறப்பில் இந்த உடலில் எங்களுடைய சத்குருவாக கிடைத்திருப்பதற்கு மிகவும் நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள். அதை எங்களுக்கு வித்திட்டு கொடுத்தவர் பாபாஜியுடன் நேரடியாக அதை படித்து 1952 ஆண்டிலிருந்து 55ஆம் ஆண்டு வரைக்கும் அதை வித்திட்டு கொடுத்தவர் எங்களுடைய வித்யா குரு யோகி ராமையா அவர்கள். அவர்களின் கீழ் வந்த சீடர்களிடம் நாங்கள் பல சாதகர்களும் இதை படித்திருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய சங்கம் 8 முதன்மை சங்கங்களும் 8 உதவி சங்கங்களுமாக 16 சங்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த உலகத்தில். அந்த சங்கங்களில் முதன்மை சங்கங்கள் 8 சங்கங்களில் 3 சங்கத்தில் இருந்து தங்களுடைய தொண்டை தீவிரமாக செய்து வரும் மூவர் இந்த யோகி ராமையா அவர்களின் நேரடி சீடர்கள். சிதம்பரமைய சங்க தலைவராக இருந்து தொண்டாற்றி வரும் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் ஒருவர், கொழும்பு சங்கத்தின் தலைவராக இருந்து ஆற்றி வரும் இறைவனையா அவர்கள் இருவர், அவர் இறைவனையா இரண்டாவது. மூன்றாவதாக மலேசியா சங்கத்தின் தலைவராக இருக்கும் சந்திரன், டாக்டர் பி கே சந்திரன் அவர்களும் யோகி ராமையா அவர்களுடைய நேரடி சீடர்கள். இது இவர்கள் எல்லோரும் நேரடி சீடர்களாக தொண்டாற்றி கொண்டு வரும் காலகட்டத்தில் எங்களுடைய சங்கத்தில் அடியேனும் எங்களுடைய சங்கத்தில் இருக்கும் என்னுடைய சக சாதகர் சேந்தன் அவர்களும் யோகி ராமையா அவர்களின் அன்புக்கு சூட்சுமத்தில் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றோம். அதன் விளைவாக இந்த கனேடியன் பாபாஜி யோகா சங்கம் உருவாகி யோகி ராமையா அவர்களுடைய கிரியா யோகம், என்னுடைய குருநாதர் சொல்லித்தந்த சுவாமி ராம் அவர்கள் எனக்கு தீட்சை தந்த இந்த கிரியா யோகம் பரவுகின்றது. அதே போல் சேந்தன் அவர்களை இங்கு கொண்டதற்கு காரணம் என்னவென்றால், யோகி ராமையா அவர்களுடைய கோவில் ரிச்சுவலில் இருக்கும் கதிர்காம கந்தனின் கோவிலில் அவர் தொண்டு செய்வதற்கு ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றார். அங்கு 2வது பூஜாரியாக இருந்து எங்களுடைய சங்கத்தை வழி நடத்தி உதவி செய்து கொண்டிருக்கும் மைக்கேல் ஃப்ளெச்சர் அவர்களின் கீழ் இருந்து அந்த கோவிலில் தொண்டாற்றுகின்றார். அதெல்லாம் கிடைக்காத விஷயம். அதன் விளக்கம், அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் போக போகத்தான் தெரியும். இதை யோகி ராமையா அவர்கள் அவருடைய வாழ்க்கை காலத்தில் ஒரு நாள் ஒரு யாகத்தை அமெரிக்காவில் இருக்கும் ஒரு மலையில் செய்து கொண்டிருந்தார் தன்னுடைய 16 சீடர்களுடன். அந்த யாகத்தின் நடுவில் திடீரென்று அவர் எழுந்து செல்கின்றார். அவரை ஒரு சாதகர் இவர் எங்கு போகின்றார் என்பதை பார்ப்பதற்கு பின்தொடர்கின்றார். இறுதியில் அவர் ஒளிந்திருந்து பார்க்கின்றார். ராமையா அவர்கள் ஒரு இடத்தில் இருந்து தியான முத்திரை போட்டு தியானத்தில் இருக்கின்றார். ஒரு ஒளிப்புலம்பு அவர் உடலில் இருந்து வெளியே செல்கின்றது. அந்த சாதகர் ஒளிந்திருந்து பார்க்கின்றார். ஒரு மணி நேரம் கழித்தோ ஏதோ அந்த ஒளி மீண்டும் அவருடைய உடலில் புகுகின்றது என்று அந்த சாதகர் குறிப்பு கொடுத்திருக்கின்றார். அதன் பின் யோகி ராமையா அவர்கள் அந்த யாகம் செய்யும் இடத்திற்கு வருகின்றார். அந்த சாதகர் இதை பார்த்து விட்டார் என்றது அவருக்கு புரிந்துவிட்டது. சூட்சுமத்திலும் தூலத்திலும் அந்த சாதகர் கேட்கின்றார் அவரிடம் என்ன நடந்ததென்று. அதற்கு அவர் ஒரே ஒரு வாக்கியம்தான் சொல்கின்றார். நான் இந்த கிரியா யோகத்தின் விதைகளை விதைத்து விட்டு வந்திருக்கின்றேன் என்கின்றார். அவ்வளவுதான், ஒரே ஒரு சொல்லு. அதனுடைய அர்த்தங்கள் பல. அந்த குருவானவர் இந்த கிரியா யோகத்தை வளர்ப்பதற்கு பல விதைகளை விதைத்திருக்கலாம். அதாவது ஆன்ம விதைகளை ஊடுருவல் என்று சொல்வதாம் சைவ சித்தாந்தத்தில். அதில் பலரும் அமைந்திருக்கின்றோம், ஒரு சிலர் அல்ல, பலர். ஆகவே இந்த கிரியா யோகம் வளர வேண்டும் என்பதற்காக அவர் அந்த வித்தை இட்டு சென்ற எங்களுடைய வித்யா குரு என்று நான் இப்போது அதை அடைமொழியாக சொன்னேன். அதற்கு நாங்கள் இந்த உலகத்தில் பலரும் அடங்குவோம். எங்களுடைய சங்கத்திலும் இருவர் அடங்கி இருக்கின்றோம். இந்த நேரத்தில் இன்னும் பலர் வர உண்டு. ஆகவே அந்த அற்புதமான வித்யா குரு யோகி ராமையா அவர்கள் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியினால் இந்த கிரியா யோகத்தை உலகம் முழுத்தலும் இதை கொண்டு செல்ல வேண்டும். பாமர மக்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட கட்டளையின் பேரில் 52 சங்கங்களை உலகளாவிய முறையில் தொடங்கி அந்த 52 சங்கங்களும் இன்று சிறிதாகவோ பெரிதாகவோ இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வித்து போட்டு விட்டார். வித்துக்கள் முளைத்து துளிர்விட்டு சில சில வித்துக்கள் மரமாகின்றன, சில வித்துக்கள் சிறிய மரமாகவே இருக்கின்றன, சிறிய சில வித்துக்கள் இனித்தான் முளைக்கப் போகின்றன என்று நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். இதுதான் பாபாஜியின் விருப்பம். அந்த விருப்பத்தை யோகி ராமையா அவர்கள் நிறைவேற்றினார்கள். அதன் வழியில்தான் நாங்கள் நிற்கின்றோம். இந்த அற்புதமான யோகா எங்களுக்கு கிடைத்தது யோகி ராமையா அவர்களுடைய நேரடி தொடர்பு பாபாஜியுடன் கிடைத்ததால் கிடைத்தது. அதன் கீழ் அவரிடம் இந்த தீட்சையை பெற்ற மற்றைய குருமார்கள் மூலம் எல்லோருக்கும் அது கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்னும் அது எல்லோருக்கும் உலகத்தில் கிடைத்து கொண்டிருக்கத்தான் போகின்றது. அதற்கு அடுத்த நிலையையும் பாபாஜி வெகு விரைவில் வந்து அதை கொடுப்பார் என்ற நம்பிக்கையும் உண்டு. ஆகவே அந்த மகான், அந்த வித்யா குரு யோகி ராமையா அவர்களுடைய சமாதி தினம் இந்த வெள்ளிக்கிழமை. அவர் என்னுடைய குருவின் குரு என்று இங்கு சொல்லியிருக்கின்றேன். என்னுடைய குருவை தூல குருவாகவும் யோகி ராமையா அவர்களை வித்யா குருவாகவும் மானசீகமாக வைத்து பூசிக்கின்றேன். அவர்கள் வழி நிற்கின்றேன். அதற்கு மேலாக சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசி இவற்றிற்கு உண்டு என்பதை உணர்கின்றேன். அவர் இயக்கமே முழுமையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது கிரியா யோகத்தில். அதற்கு மேலாக பரம்பொருள் எல்லாவற்றையும் இயக்குகின்றார் என்பதை அறிகின்றோம். ஆனால் இந்த எங்களுடைய வித்யா குருவான யோகி ராமையா அவர்கள் ஒரு சிறு வாக்கியத்தில் இது சிவ யோகத்தில் இருந்து வந்த சைவ சித்தாந்த கிரியா யோகா என்று சொல்லிவிட்டு சென்றதன் அர்த்தங்கள் இப்போது துலங்கிக் கொண்டிருக்கின்றன. பரம்பொருளின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் தூல குரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் துளங்குகின்றது. ஆகவே அந்த துளக்கம் என்றால் என்ன? இது முழுமையாகவே சைவ சித்தாந்த அடிப்படையில் வந்த கிரியா யோகம் என்பதை சைவ சித்தாந்தத்தை எங்களுடைய சாதகர்களுக்கு ஊட்டுகின்றார் பாபாஜி வித்யா குருக்களின் ஆசியுடன். அது எல்லோரையும் சென்று அடைகின்றது. அதன் மூலம் அந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இருந்துதான் இந்த கிரியா யோகம் வந்தது என்ற தொடர்புகளை நாங்கள் பாபாஜியின் அதி முக்கியமான நூலாகிய நான் பைபிள் என்றே கூறுவேன். தெய்வீக குரலுக்கும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கும் உள்ள தொடர்புகள் நன்கு துளங்கி கொண்டு போகின்றது. சத்குரு கிரியா பாபாஜி வித்யா குருக்களின் ஆசிகளுடன் இதை எல்லாமே ஆட்டுபவர், செயல்படுத்துபவர் பரம்பொருள் அவர்கள். ஆகவே இந்த தொடர்பு இப்போது கிடைத்து அது நன்றாக சாதகர்களிடம் நாங்கள் அதை உணரத் தொடங்கி இருக்கின்றோம். இது துவக்கம்தான். இன்னும் எத்தனை பிறப்புகள் எடுக்கின்றதோ இதன் முடிவை காண்பதற்கு என்பது சொல்ல முடியாது. ஆனால் அந்த இந்த நிலையில் கிரியா சாதகர்களாக இருக்கும் எல்லா ஆன்மாக்களுக்கும் அது கிடைக்கின்றது. அதன் வழி நின்றால் ஏதோ ஒரு பிறப்பில் பாபாஜியின் உயரிய நிலையை நாங்கள் கூட அடையலாம். ஆன்ம ஈடேற்றத்தின் பின் அதற்கு மேலாக பாபாஜியின் உதவியுடன் நாங்கள் பதிஞானத்தை பெறலாம் என்பதையும் இங்கு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து மூலம் படித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜியையும் பரம்பொருளையும் அந்த நிலையை எங்களுக்கு கிடைப்பதற்கு இறஞ்சுகின்றோம். அதற்கு அந்த இறைஞ்சலில் எங்களுடைய சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுக்கு இந்த 12ஆம் தேதி எங்களுடைய சாதனையை நாங்கள் அர்ப்பணம் செய்து அதற்குரிய வணக்கத்தை செலுத்துவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய. இன்றைய சத்சங்கத்தில் இறைவனையா அவர்களும் இல்லை, நேரடி சீடர் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இன்று மிகவும் பெரிய பணியை சங்கம் சார்பில் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று சிதம்பர கோவிலில் தேர் திருவிழா, ஆனி மாதத்தில் வரும் 10 நாட்கள் உற்சவத்தில் இன்று தேர். இன்று காலை அந்த தேருக்கு கார்த்திகேயன் ஐயா அவர்கள் மிகவும் அந்த தொண்டினை கோவிலின் உள்ளிருந்து சக சாதகர்கள் சிலருடன் செய்கின்றார் என்ற தகவலை இன்று நேற்று எனக்கு தந்திருந்தார். ஆகவே அவரால் இந்த சத்சங்கத்தில் இப்போது பங்கு பெற்ற முடியவில்லை. நடராஜ பெருமான் இப்போது தேரில் போய்கொண்டிருக்கின்றார். தேருக்கு போயிருந்து தேரில் இருந்து வீதி வலம் வருகின்ற நேரமாக அமைகின்றது எங்களுக்கு. ஆகவே நாங்கள் அவரை அகக்கண்ணூடாக காணலாம் தியானத்தில். அதை நாங்கள் எல்லோரும் செய்வோம். இன்று அவருடைய தேர் திருவிழா. ஆகவே அதன் காரணமாக இந்த 2 சாதகர்களும் இன்று எங்களுடன் இல்லை. ஆகவே இந்த சத்சங்கத்தின் தொகுப்பை 2 விதமாக கொடுத்து விடலாம். ஒன்று, இன்று நாங்கள் புத்தகம் மூலம் அத்துவிதத்தை படித்தோம். அந்த கோட்பாடுகள் விளங்குவது எங்களுக்கு சிறிது கஷ்டமாக இருக்கலாம். நாங்கள் சித்தாந்தத்தில் இருக்கின்றோம், சித்தாந்திகளாக இருப்பினும் அறிவு நிறுத்தலனுக்கு தேவைப்பட்டவர்கள் அதை திரும்ப படித்து அதை பற்றி அறிந்து கொள்ளலாம். அதற்கு மேலாக எங்களுடைய வித்யா குரு யோகி ராமையாவை பற்றி சில விடயங்களை பார்த்தோம் என்று எல்லாவற்றிற்கும் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம. இப்போது